ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம். விளக்க உரை வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா சிற்சபேசா சிவசிதம்பரம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம். சிவதனைய வரிஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் அரசு கமலஹஸ்தம் சுபிதம் மோதகேனா அருணகுசுமமாலா வியாழலம்போதரம் தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. கல்லார் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் முனைவரே எல்லாம் அல்ல, ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத சிசபேச பெருமானுடைய அனுகிரகம், ஆன்மநாயகர் சமநாதீஸ்வர பெருமானுடைய அனுகிரகத்தினாலும், குருவருள் துணை கொண்டு சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம் என்கின்ற தலைப்பிலே ஒரு உரையானது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் அந்த சிவபூஜைக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய ஆகமங்களினுடைய சாரங்களையும், அதேபோல் அந்த சிவபூஜைக்கு அங்கமாக இருக்கக்கூடிய அனுஷ்டானங்களை பற்றி நேற்று பார்த்து கொண்டு வந்திருந்தோம். அந்த அனுஷ்டான வகையிலே நேற்று தினம் இந்த சம்ஹிதா மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபிரம்ம சடங்க மந்திரங்களையும் சகலீகரணங்களையும் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது அந்த பஞ்சபிரம்மம் ஷடங்கம் என்கின்ற அந்த மந்திரங்களினுடைய தத்துவார்த்தங்களை சிந்தித்து இன்று சைவ அனுஷ்டானங்களினுடைய பிற பகுதிகளையும், சூரிய சிவபூஜையினுடைய ஒரு அங்கமாக விளங்குகின்ற சூரிய பூஜையை பற்றி இன்றைய தினம் நாம் சிந்திப்பதற்கு இறைவனுடைய அனுகிரகத்தை வேண்டி பிரார்த்தித்து நாம் அது சார்ந்த விஷயங்களை இப்பொழுது சிந்திப்போம். அன்பர்களே, நேற்றைய தினம் சம்ஹிதா மந்திரம் என்று கூறினோம். பொதுவாக சைவ ஆகமங்களில் சிவாகமங்களில் அந்த 11 மந்திரங்கள் என்பது மிக மிக விசேஷம். ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் ஹிருதயம் சிரசு சிகை கவசம் நேத்திரம் அஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த 11 மந்திரங்கள், அதே போல பஞ்சகலா மந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சாந்தி ஜீதகலை சாந்தி கலை வித்யாகலை பிரதிஷ்டாகலை நிவர்த்திகலை என்று சொல்லக்கூடிய இந்த 5 கலைகள், இவை அடிப்படையான மந்திரங்களாக விளங்கக்கூடியவை. இந்த மந்திரங்களை கொண்டே நமது சைவ அனுஷ்டானங்கள் சிவபூஜைகள் எல்லாம் பிரதானமாக செய்யப்படுகின்றன. ஏற்கனவே நாம் கூறிய பொழுதுவாறு சிவாகமங்களுடைய ஒவ்வொரு வழிபாடுகளும் ஒவ்வொரு கிரியைகளும் மந்திரம் கிரியை பாவனை என்று 3 பிரதானமான தத்துவங்களை உள்ளடக்கியது. மந்திரம் என்பது பெருமான் அருளி செய்த அந்த திரு மந்திரங்கள், கிரியை என்பது முத்திரைகள். அனுஷ்டானங்களில் பலவிதமான முத்திரைகள் இருக்கின்றன. சிவபூஜையிலே பார்த்தீங்கன்னா நிறைய முத்திரைகள் இருக்கின்றன. கும்பமுத்திரை, அங்கச முத்திரை, நிரீக்ஷண முத்திரை, சூரிய பூஜையிலே விஸ்வரமுத்திரை என்று முத்திரைகள், தேனுமுத்திரை என்று பலவிதமான முத்திரைகள் இருக்கின்றன. இதிலே அனுஷ்டானங்களுக்கும் சிவபூஜைக்கும் சில முத்திரைகள் அப்படின்றது அவசியம். இது கிரியையாக சொல்லப்படுகிறது. அடுத்தது பாவனை என்பது நாம் செய்யக்கூடிய அந்த பூஜையினுடைய தத்துவமானது அல்லது அந்த பூஜையினுடைய சாநித்தியமானது பரமேஸ்வரனை சென்று அடைந்தது என்று பாவிப்பது, பாவிப்பது பாவனை என்று அழைக்கப்படுகிறது. இப்படி இது 3 முக்கியம். அதிலே நாம் நேற்று இந்த சம்ஹிதா மந்திரங்களை பார்த்தோம். அனுஷ்டானங்களாக இருந்தாலும் சிவபூஜையாக இருந்தாலும் இந்த சம்ஹிதா மந்திரங்களானது மிக அவசியம். அதே போல சப்தகோடி மகாமந்திரங்கள் என்பதும் அவசியம். ஏற்கனவே சூரியனேன் திருமுறைகள் இந்த சப்தகோடி மகாமந்திரங்களையும் சம்ஹிதா மந்திரங்களையும் பிரமாணமாக வைத்து வரிசைப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது என்று கூறினேன். இதிலே சப்தகோடி மகாமந்திரங்கள் என்பதனுடைய தத்துவம் என்ன என மந்திரங்கள் நாம் குருமூல்யமாக உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். நாம் அதனுடைய தத்துவங்களை இப்பொழுது பார்க்கப் போகிறோம். ஈசானம் தற்புருஷங்கள் ஹிருதயம் சிரசு இதெல்லாம் வந்து பஞ்சபிரம்மம் சடங்கம் என்று கூறினோம். அடுத்து சப்தகோடி மகாமந்திரங்கள் என்று ஒரு பகுதி. கோடி என்றால் பூர்த்தியானது அல்லது இறுதியானது என்று அர்த்தம். இப்போ ஒருவருடைய முகவரியை நாம் கேட்கும் பொழுது அவர் அந்த கோடியில் அவருடைய இல்லமானது இருக்கின்றது, அந்த கோடி அப்படின் பொழுது அந்த இடத்தினுடைய பூர்த்தியில் அல்லது அந்த பூர்த்தி நிறைவில் அவருடைய வீடானது இல்லமானது இருக்கின்றது என்பதை கூறுவது போல, இந்த ஈசானம் அல்லது இந்த சடங்க மந்திரங்கள் பஞ்சபிரம்மம் சடங்க மந்திரங்களுக்கு அந்தமாக பூர்த்தியாக நிறைவு மந்திரமாக அல்லது பூர்த்தி மந்திரமாக வரக்கூடியவை இந்த சப்தகோடி மகாமந்திரங்கள் என்று பெயர். இவைக்கு என்னவென்றால் ஏழு, சப்த என்றால் ஏழு, ஏழு கோடி மந்திரங்களை குறிக்கக்கூடியது. நம ஸ்வாஹா சுதா வஷட் ஔஷட் பட்டுஹும் என்று இதனை இந்த சப்தகோடி மகாமந்திரங்களை கூறுவார்கள். இவை வந்து பீஜ எழுத்துக்களை போன்று எப்பொழுதும் நித்தியத்துவமானது. இதை மொழிபெயர்க்கவோ அல்லது மொழிபெயர்த்தால் அதற்கான உண்டான நேரடியான பலன்களை கொடுக்கக்கூடியது அல்ல. இது சுவாமியானவர் கைலையம்பெருமானில் கைலையில் சுவாமியானவர் நேரடியாக அருளி செய்தவை இந்த சப்தகோடி மகாமந்திரங்களாக இருந்தாலும் சரி, சங்கீதா மந்திரங்களும் சுவாமி நேரடியாக அவருடைய திருவாய் மொழியாக அருளி செய்தவை இந்த மந்திரங்கள். இவை மொழிபெயர்த்தால் அதற்கான நேரடியான பலனை தரவல்லாது என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த நம ஸ்வாஹா சுதா ஔஷத் வஷத் பட்டு ஹும் என்று சொல்லக்கூடிய இந்த சப்தகோடி மகாமந்திரங்களுக்கும் நம்மளுடைய சைவ அனுஷ்டானம் அல்லது சிவபூஜையிலே இவற்றுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பலன் ஆனது இருக்கின்றது. ஏனென்றால் ஈசானம் தற்புருஷம் அகோரம் என்று சொல்லக்கூடிய இவற்றோடு இந்த சப்தகோடி மகாமந்திரங்களில் எதனை சேர்த்தால் அது பலன் கொடுக்கும், எத்தகைய பலனை கொடுக்கும் என்று அந்த ஆகமங்கள் சைவாகமங்கள் நமக்கு உரைக்கின்றன. இப்பொழுது நமக என்று அந்த சப்தகோடி மந்திரம் இருக்கின்றது. இந்த நமக என்றால் பெருமானுடைய அந்த திருநாமத்தை கூறி அந்த பெருமானுடைய அந்த திருநாமத்தோடு இந்த நமக என்ற அந்த பதமானது சேரும் பொழுது என்ன பொருளை தரும், என்ன தத்துவத்தை தரும் என்றால், நமக என்று கூறும் பொழுது பெருமானுடைய ஐஸ்வர்யமானது நமக்கு கிடைக்கும். ஐஸ்வர்யம்னா ரெண்டையும் எடுத்துக்கலாம். பெருமானுடைய ஈஸ்வர அனுகிரகத்திற்கும் ஐஸ்வர்யம் என்றுதான் பெயர். பெருமானுடைய திருவருளுக்கே ஐஸ்வர்யம் என்றுதான் பெயர். நமது லௌகீக வாழ்விலே நமக்கு தேவையான உணவு பொருள் உடை போன்ற பொருளாதாரங்கள் இவற்றையும் நாம் ஐஸ்வர்யம் என்றே கூறுவோம். அப்போ அதனால தான் இந்த அர்ச்சனை என்பதில் நாம் நமக என்று அந்த பதத்தை பயன்படுத்துவதற்கு காரணம் எப்பொழுதும் நமக்கு ஐஸ்வர்யமானது நித்தியமாக இருக்க வேண்டும், பெருமானுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும். நேற்று கூறியது போல புக்தி முக்தி என்ற இரண்டும் கிடைக்க வேண்டும். புக்தி முக்தியும் தரவல்லது சிவ வழிபாடு மட்டுமே, சிவபூஜை மட்டுமே புக்தியும் முக்தியும் தரவல்லது என்பதால் தான். ஆக அந்த பெருமானுடைய அந்த திருநாமத்தோடு அல்லது இந்த பஞ்சபிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமந்திரங்களோடு நமக என்ற அந்த திருப்பதத்தினை சேர்க்கும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய வல்லமையானது அந்த மந்திரத்திற்கு அந்த சாநித்தியம், அந்த உயிர் சக்தி, அந்த உயிர் சக்தி என்று கூறுவார்கள், அதனை சாநித்தியம் என்று கூறுவார்கள். ஆக அதனை தரவல்லது. அடுத்தது பெருமானுடைய அந்த திருநாமத்தோடு அல்லது அந்த பஞ்சபிரம்மங்களோடு ஸ்வாஹா என்ற அந்த பதம் சேரும் பொழுது பெருமானை அந்த தேவதைகளை திருப்தி செய்யக்கூடிய, ஸ்வாஹா என்பதற்கு என்னென்றால் தேவதைகளை திருப்தி செய்யக்கூடிய பலமானது இந்த ஸ்வாஹா என்ற அந்த பதத்திற்கானது உண்டு. ஆகவே தான் நமது ஆகுதிகளிலே ஸ்வாஹா என்று கூறி அந்த யாக கர்மாக்களை, யாக கிரியைகளை நாம் செய்கின்றோம் தேவதைகளை திருப்தி செய்வதால். ஏனால் தேவதைகளை திருப்தி செய்யும் பொழுது நமக்கு பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளானது நீங்கி அந்த பஞ்சபூதங்களினுடைய இடர்பாடுகளெல்லாம் நீங்கப்பெற்று நமக்கு திருப்தியின் காரணமாக பஞ்சபூதங்களால் நமக்கு அருளானது ஏற்படுகின்றது. சேக்கிரார் பெருமான் கூறுவார், வேள்வியின் நற்பயன் வீர்புணலாவது என்பார். வேள்வியினால் யகத்தினால் ஏற்படக்கூடிய ஒரே நற்பயன் என்னவென்றால், முதன்மையான நற்பயன் என்றால் மழை பொழிவது. மழை எவ்வாறு பொழிய வேண்டும் என்றால் நமக்கு எந்த விதமான துத்திரவங்களையும் கொடுக்காமல் சரியான வழியில் மழையை பொழிவது தான் உண்மையான நல்ல மழை என்று கூறுவார்கள். ஆகவேதான் வேள்வியின் நற்பயன், அதனுடைய நற்பயன் என்று அவர் கூறுவார். அப்பொழுது தேவதைகளை திருப்தி செய்யக்கூடியதற்கு இந்த ஸ்வாஹா என்ற பதமானது, தேவதைகளை திருப்தி செய்யக்கூடிய அந்த தன்மையானது அந்த ஸ்வாஹா என்ற அந்த பதத்திற்கு உண்டு. இதற்கு எதிர்மாறாக பலவிதமான மொழிபெயர்ப்புகளை கொண்டு இந்த யாக கிரியைகளை செய்யும் பொழுது அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி என்கின்ற ஒன்று, மழையானது பொழிந்து கிடக்கூடிய தன்மை அல்லது மழை பொழியாமலேயே கிடக்கூடிய தன்மை என்று இத்தகைய ஒரு கால சீற்றங்கள் ஏற்படுகின்றன. ஆக நமக என்பது ஐஸ்வர்யத்தையும் ஸ்வாஹா என்பது தேவதைகளை திருப்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது. அதன் பிறகு சுதா என்று பெயர், அது தைரியத்தையும் வசீகரத்தையும் தரக்கூடியது. வசீகரம் என்றால் லட்சணம் அல்லது ஈர்ப்பு என்று கூறலாம். நம்மளுடைய சைவ அனுஷ்டானங்களிலே நம்ம ஆச்சமணம் என்று செய்வோம். அந்த செய்யும் பொழுது அல்லது சுவாமிக்கு அர்க்யத்தை தரும் பொழுது சுதா என்கின்ற அந்த பதத்தையானது நாம் பயன்படுத்துவோம். அந்த மந்திரங்களோடு அந்த சுதா என்ற பதத்தை பூர்த்தியாக வைத்து கடையாக கடை மந்திரமாக பதமாக வைத்து செய்வோம். அப்பொழுது அது ஐஸ்வர்யத்தை கொடுக்க வசீகரத்தை கொடுக்கக்கூடியது. ஆகவே தான் இதன் நம்மளுடைய ஆகமங்களில் பார்த்தீர்கள் என்றால் நம்மளுடைய கிரியைகள் அனைத்தும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு தாத்பரியங்களும் மந்திரங்களும் தத்துவ குவியலாக நிரம்பி இருக்கக்கூடியது. அதை உணர்ந்து செய்யும் பொழுது அதை ஒவ்வொரு தடவும் அந்த சுதா என்று சொல்லும் பொழுது இது நமக்கு இதை வசீகரத்தை கொடுக்கும் என்ற அந்த சிந்தனையை கொண்டு செய்யும் பொழுது உண்மையிலேயே நமக்கு வசீகரத்தையும் தைரியத்தையும் அளிக்கக்கூடியது இந்த மந்திரம். அப்ப அதுக்கு அதுதான் இந்த ஆகமங்கள். அந்த ஒவ்வொரு அந்த பதங்களும் அதனுடைய உள் அர்த்தங்கள் தத்துவ அர்த்தங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஜீவனானவர் சிவனாகுவதற்கு ஒரு ஆன்மாவானது அந்த சிவன் முக்தி பெறுவதற்கான வழிகளை படி 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 படியாக நேற்று கூறியது போல ஒரு குருநாதர் எவ்வாறு தீட்சா மண்டபத்திலே சிஷியனை அந்த கண்ணினை கட்டி எவ்வாறு அழைத்து செல்கின்றாரோ அதே போல நமது சைவ ஆகமங்களானது தங்களுடைய அந்த கிரியாபாதம் வழியாக கிரியைகள் வழியாக இந்த ஆன்மாவை ஒரு ஒரு படியாக கொண்டு செல்கின்றது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு தெளிவு தான் நமக்கு வர வேண்டும். அவ்வாறு சுதா என்று சொல்லும் பொழுது ஆன்மா அதை செய்யக்கூடிய அந்த பக்தனுக்கு தைரியத்தையும் வசீகரத்தையும் இது வழங்கக்கூடியதாக விளங்குகின்றது. அதே போல வௌஷத் என்று அடுத்தது சப்தகோடி மந்திரங்களில் நான்காவது மந்திரம். இது தேவதைகளை இழுக்கக்கூடியது. எந்த தேவதையோ அந்த தேவதையை நம் பூஜா சன்னிதானத்தில் அல்லது நமது கிரியா சன்னிதானத்தில் மிக வேகமாக இழுத்து அங்கே நிலைப்பற செய்வது இந்த வௌஷத் என்கின்ற இந்த பதத்திற்கு உண்டு. அதே போல வசக் என்பது தேவதைகளை வசம் செய்வது. வசம் என்றால் நிலை நிறுத்துவது என்று அதற்கு பொருள் கொள்ளலாம். இப்போ ஒருவரை நாம் வசீகரிக்கிறோம், அவனை வசப்படுத்தி விட்டான் என்று கூறுவது போல இந்த வசக் என்ற அந்த பதத்தை நாம் பயன்படுத்தும் போது தேவதை அங்கே நிலை நின்று நமது மந்திரங்களை அல்லது நமது கிரியைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய தன்மையில் அனுகிரகிக்கக்கூடிய தன்மையிலே அந்த தேவதையான அங்கு நிலை நிற்கக்கூடிய தன்மையானது இருக்கும். அதே போல பட் என்று ஒரு மந்திரம் இருக்கிறது சப்தகோடி மகா மந்திரங்களில். அது பெருமானுடைய அந்த ஈசானம் தற்புருஷம் போன்கின்ற அந்த சம்ஹிதா மந்திரங்களோடு அதை இணைக்கும் பொழுது விக்னங்கள், ஏனென்றால் பலவிதமான நமது கண்ணிற்கு தெரியாத பல விக்னங்கள் நமது பூஜா காலங்களிலேயே ஏற்படும். ஆகவே தான் பூஜா காலங்களில் முகத்தலில் கண்டாமணியை அதாவது நம்மளுடைய கைமணியை முகத்தில் ஒழிக்கின்றோம். அகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் குருகண்டாரமும் தேவதாத் வானலாஞ்சனம் என்று இந்த யக்ஷ ராட்சசர்கள் போன்ற துஷ்ட சக்திகள் எல்லாம் போக வேண்டும் என்று தான் முதலில் நாம் கைமணியை பூஜித்து அந்த கைமணிக்கு உண்டான பூஜைகளை செய்து முதலில் கைமணியை ஒழிக்கச் செய்கின்றோம். அந்த கைமணியினுடைய சப்தமானது கேட்கும் அந்த கணத்திலே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான விக்னங்களும் நீங்கும் என்று நமது சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. அதே போல இந்த அனுஷ்டானங்களில் இந்த பட் என்று அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய விக்னங்கள் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடியதாம். ஏனால் தடை இருக்கும் பொழுது நம்மளால் ஒரு கிரியை ஆத்மார்த்தமாக மன ரூபமாக செய்வதற்கு முடியாது என்பதால் அந்த பட் என்று. அதன் பிறகு ஹும்பட் என்று ஒரு பெயர். அது ஏழாவது சப்தகோடி மகாமந்திரம். இது காமாதிகளை போக்கக்கூடியது. காமாதிகள் என்றால் நம்முடைய லௌகீக சிந்தனைகள், லௌகீக சிந்தனைகள் அல்லது லௌகீக இடர்பாடுகளை போக்கி நாம் செய்யக்கூடிய கிரியைகளில் நம்முடைய மனம் வாக்கு மெய் என்று சொல்லக்கூடிய அந்த திரிகரணங்களையும் நிலைபெற செய்யக்கூடிய தன்மை இந்த மந்திரங்களுக்கு உண்டு. இதைத்தான் சப்தகோடி மகா மந்திரம் என்று கூறுவார்கள். அவ்வாறு இந்த பஞ்சபிரம்மம் கடங்க மந்திரங்களோடு இந்த மந்திரங்களான சேரும் பொழுது எத்தகைய பலனை அளிக்க வல்லது என்பதை நமது சைவ ஆகமங்களுடைய அந்த கிரியாபாதத்தினுடைய பகுதியிலே இந்த தன்மைகள் எல்லாம் கூறப்பட்டுள்ளது. இதை யோசித்தீர்கள் என்றால் ஒரு பூஜை ஒரு அனுஷ்டானம் என்பது பொழுது அதற்கான அந்த பூர்வாங்க ஏற்பாடுகளை எல்லாம் எவ்வளவு அழகாக நமது அந்த மந்திரங்கள் எல்லாம் எவ்வளவு அழகாக அவருக்கு விக்னம் ஏற்படக்கூடாது, தேவதைகளை எவ்வாறு நிலைநிறுத்த வேண்டும், தேவதைகளை எவ்வாறு வசம் செய்ய வேண்டும், தேவதைகளை எவ்வாறு திருப்தி செய்ய வேண்டும், தேவதைகளை திருப்தி செய்வதால் மனிதனுக்கு ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்ன என்பதையெல்லாம் இந்த மந்திரங்கள் இரு பதங்களிலேயே உள்வாங்கி நமக்கு அதனை மந்திரங்களாக கூறுகிறார். அதுதான் நேற்றுக்கே நான் சொன்னேன். மந்திரம் என்றால் என்னவென்றால் மனநம் திராயதே இது மந்திரகா, ஜபிப்பவரை காப்பதற்கு பெயர் மந்திரம் என்று பெயர். அந்த மந்திரம் என்பது யார் ஒருவர் அதனை ஜபிக்கின்றாரோ மனதார உச்சரிக்கின்றாரோ உச்சாரணம் செய்கின்றாரோ அவரை காக்க வல்லதற்கு மந்திரம் என்று பெயர். அருளாளர்களால் ஜபிக்கப்பட்டவை மந்திரங்கள். அப்ப எல்லாமே மந்திரமா அப்படின்றால், நிறைமொழி மாந்தர் அருளாளர்கள் அல்லது ரிஷிகள் யோகிகள் ஞானிகள் கூறியவர்கள் அது மட்டுமே தான் மந்திரம். இப்பொழுது எனக்கு ஒரு சமஸ்கிருத ஞானம் உள்ளது, எனக்கு தமிழ் ஞானம் உள்ளது, அப்ப என்னால் வந்து ஒரு சமஸ்கிருதத்திலே ஒரு மிகப்பெரிய பாடலை இயற்ற முடியும், தமிழிலே ஒரு பாடலை இயற்ற முடியும், அல்லது மற்றோருக்கும் அத்தகைய ஞானம் உள்ளது என்றால் அது மந்திரம் ஆகுமா? அது மந்திரத்திற்கு உண்டான பலனை அளிக்க வல்லுமா என்றால் கண்டிப்பாக அளிக்க வல்லாது. மொழிக்கு எப்பொழுதும் மந்திரசக்தியானது கிடையாது. அந்த மொழியை யார் கூறுகின்றாரோ, நிறைமொழி மாந்தராக இருக்கக்கூடிய அருளாளர்களும் யோகிகளும் ஞானிகளும் ஞானிகளும் கூறும் பொழுது தான் அது மந்திரம் என்கின்ற அந்த தகுதியை பெறுகின்றது. ஆகவே நமக்கு ஞானங்கள் இருந்தால் கூட நாம் சொல்லக்கூடிய கருத்துகள் அல்லது எழுத்துகள் அல்லது வார்த்தைகள் எல்லாம் மந்திரமாக ஆக முடியாது. அப்படி என்றால் இந்த சைவாகமங்கள் அனைத்தும் சிவபெருமானால் அருளப்பட்டது என்றதால் அவன்தான் இருப்பதிலேயே நிறைமொழி மாந்தர் அப்படி என்பதால் அவர் அருளி செய்த இவை அனைத்தும் மந்திரங்கள், மந்திரங்களுக்கெல்லாம் மேலார ஒரு மகா மந்திரமாக விளங்கக்கூடியதாக விளங்குகின்றது. அப்படி இந்த சைவ ஆகமங்களிலே இந்த சப்கிதா மந்திரம், சப்தகோடி மகா மந்திரம், பஞ்சகலா மந்திரங்கள் என்பதை அடிப்படையான விஷயங்கள். இவை சைவ அனுஷ்டானங்களுக்கும் சிவபூஜைக்கும் மிக மிக அவசியம். இந்த சப்தகோடி மகா மந்திரங்களும் இந்த கஷடங்க மந்திரங்களும் சேரும் பொழுது எத்தகைய பலனை தரவல்லது, அந்த பலனுடைய தத்துவங்கள் என்ன என்பதை நாம் உடனே உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது இயற்கையாகவே நமக்கு அந்த அனுஷ்டானத்திலேயும் சிவபூஜையிலேயும் ஒரு மிகப்பெரிய ஈடுபாடானது வரக்கூடிய தன்மை ஏற்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இத்தகைய அமைப்பு இந்த மந்திரங்களுக்கு உண்டு. ஏற்கனவே சொன்னேன், சகலே கரணத்தை கொண்டேன், அங்கன்யா கரண்யா கரசுத்தி அங்கன்யாசம் கரண்யாசம் என்ற இந்த மூன்றும் சேர்ந்தது சகலீகரணம் என்று பெயர். இந்த சகலீகரணம் என்றால் சகலம் என்றால் உருவம், கரணம் என்றால் சேர்தல், அதாவது நம்மளுடைய ஆன்மாவினுடைய அந்த சுரூபத்தை சிவரூபமாக அல்லது சிவ தேகமாக மாற்றுவதற்காக இந்த அங்கன்யாசங்கள் கரண்யாசங்கள் எல்லாம் செய்கின்றோம். இத்தகைய இந்த சகலீகரணம் என்கின்ற இந்த பதத்தையே சுவாமியானவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு நின்றவூர் பதிகத்திலே இவர் நேரடியாக இந்த பதத்தையே பயன்படுத்துகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேரடியாகவே இந்த பதத்தையே பயன்படுத்துகிறார். வந்ததோர் இந்திரன் வழிபட மகிழ்ந்து வான நாடுடி ஆழ்கன அருளி சந்தி மூன்றினும் தாபரம் நிறுத்தி சகலி செய்து இறைஞ்சி அகத்தியன் தனக்கு என்று. சந்தி மூன்று, அதுதான் சைவ அனுஷ்டானத்திற்கு நேற்று கூறினோமே. அதே போல பிராதக்கால சந்தி என்கின்ற காலசந்தி, உச்சிக்காலம் என்கின்ற மாத்தியானிகம், சாயரக்ஷை என்கின்ற அஞ்சு சந்தி. இந்த சந்தி மூன்றிலும் தாபரம் நிறுத்தி சகலி செய்து இறஞ்சி அப்படிங்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நேரடியாகவே இந்த சகலீகரணம் என்பதை நமது தேவாரத்திலே சுவாமிகள் தேவாரத்திலேயே அருளி செய்துள்ளார். திருநின்றவூர் தேவாரத்திலே, திருநின்றியூர் தேவாரத்திலே அருளி செய்துள்ளார். அப்படி இந்த சகலீகரணமானது இத்தகைய வன்மையை தரவல்லது. அங்கன்யாசம் என்றால் அந்த கரங்களிலே மந்திரங்களை பதிய செய்ய, உடம்பிலே தேகத்திலே மந்திரங்களை பதிய செய்து, கரண்யாசம் என்றால் கரங்களிலே பதிய செய்து, அதன் பிறகு சோகம் பாவேன பூஜையேது என்பதற்கேற்ப அதற்கப்புறம் அந்த நாம் அனுஷ்டானங்களையோ சிவபூஜையோ செய்ய வேண்டும் என்பது பூர்வாகம். இதிலே முக்கியமாக அடுத்ததாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆச்சமணம். இந்த ஆச்சமணம் என்பதிலே வைதிக ரீதியாக அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமக என்று கூறுவார்கள். நமது சைவ அனுஷ்டானத்திலே ஆத்மதத்துவம் வித்யாதத்துவம் சிவதத்துவம் என்று இந்த மூன்று தத்துவங்களை நாம் குறிப்பிடுவது உண்டு. ஆகமங்கள் இந்த மூன்று தத்துவங்களை குறிப்பிடுகிறது. ஆலய கிரியைகளிலே கூட ஆகம பூஜைகளிலே கூட தத்துவார்ச்சனை என்று கும்பாபிஷேக கிரியைகளிலே ஒன்று உண்டு. இந்த தத்துவார்ச்சனை என்று கூறக்கூடிய அந்த கும்பாபிஷேக கிரியைகளிலே இந்த 36 தத்துவங்களிலும் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து அதற்கு உண்டான அந்த சாநித்தியங்களை எல்லாம் செய்வார்கள். இந்த 36 தத்துவங்களுக்கு மேலும் பரமேஸ்வரனானவன் ஆதி பரமேஸ்வரனாக வியோமோ வியாபஸ்வரூபமாக சுவாமி இருக்கிறார் என்று நமது சைவாகமங்கள் சித்தாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகின்றன. அவ்வாறு இந்த ஆத்மதத்துவம் என்பது 24, வித்யாதத்துவம் என்பது 7, சிவதத்துவம் என்பது 5. இவை நாம் முதலில் ஆச்சமணம் செய்யும் பொழுது ஏற்கனவே கூறியது போல் இந்த ஆத்மதத்துவத்தோடு இந்த சப்தகோடி மகாமந்திரங்கள் என்று கூறக்கூடிய அந்த 7 மந்திரங்களிலே சுதா என்கின்ற அதனை சேர்த்து நாம் அந்த ஆச்சமணமானது செய்கிறோம். இப்ப ஏற்கனவே நம்ம சுதா என்று கூறினால் அதற்கு என்ன அப்படி என்றால் வசீகரையத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியது என்பது அதற்கான பலன். அதனால் தத்துவம் என்று கூறுகிறோம். இப்ப இந்த ஆத்ம தத்துவம் என்றால், ஆத்ம தத்துவம் என்பது என்னவென்றால் பஞ்சபூதங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அதற்கப்புறம் அந்தகரணங்கள் 4, தன்மாத்திரைகள் 5. ஆக இந்த 5 பஞ்சபூதங்கள் 5, கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள், ஆக இவை 5 24 சேர்ந்தது ஆத்ம தத்துவம் என்று பெயர். இப்பொழுது இந்த ஆத்ம தத்துவம் என்று கூறி அந்த சுகா என்ற பதத்தை கூறி நாம் ஆச்சமணமானது செய்கிறோம். இந்த ஆச்சமணம் செய்யும் பொழுது நம்மளுடைய கரமானது, நமது வலது கரம், இந்த வலது கரமானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் பசுமாட்டினுடைய காது போன்று இருக்க வேண்டுமா? கோ கர்மம். பசுமாட்டினுடைய காது எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறு இருக்க வேண்டும் என்று சகலாகம சங்கரகமானது கூறுகின்றது. பசுமாட்டினுடைய காதினை போல் இந்த கரத்தை, வலது கரத்தை வைத்துக் கொண்டு அந்த ஜலமானது, ஒரு தரணி ஜலமானது அந்த கரத்திலே உளுந்து அளவிற்கு, ஒரு உளுந்து எவ்வாறு இருக்குமோ, மாஷம் என்று சொல்லக்கூடிய அந்த உளுந்து எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த அளவிற்கு அந்த ஜலத்தினை விட்டு ஆத்ம தத்துவம் அந்த சப்தக்கோடி மகாமந்திரங்கள் இருக்கக்கூடிய அதனை கூறி அந்த ஜலத்தை, இந்த தீர்த்தத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது இந்த ஆத்ம தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த 24 ஏற்படக்கூடிய அந்த வினைகளானது நீங்குகின்றது என்று சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. எவ்வாறு என்றால் ஆத்ம தத்துவம் என்று கூறக்கூடிய அந்த அமைப்பிலே இந்த பிரம்மாவானவர் ஆத்ம தத்துவக்கு அதிபதியாக இருக்கின்றார். இந்த ஆத்ம தத்துவம் சுதா என்று கூறி உட்கொள்ளும் பொழுது அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மானவர் பிரசன்னமாகி அந்த ஆத்ம தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த 24 சுத்தி செய்கின்றார். அவ்வாறு சரீரத்திலே சுத்தி செய்யும் பொழுது அதன் பிறகு திருவருட் சக்தியானது தோன்றுகின்றதாம். ஆரம்ப கட்டத்திலே பாருங்கள், ஒரு அனுஷ்டானம் செய்வதில், ஒரு ஆச்சமணம் செய்வதிலேயே இவ்வளவு தத்துவங்கள். இந்த அனுஷ்டானம் செய்வ அல்லது சிவபூஜை செய்வ ஆரம்பிப்பதற்கு முன்பே எவ்வளவு ஒரு முன் ஏற்பாடுகள், அது அது கவனிக்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்களிலேயே எவ்வளோ ஒரு இந்த ஆச்சமணம் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவத்திலே எவ்வளோ ஒரு பெரிய நுணுக்கமான விஷயங்களை ஆகமம் சொல்கின்றது. இந்த ஒரு விஷயங்களே பண்ணணும். கோகர்ணம், பசுவினுடைய காதையைப் போல அந்த கையை வைத்து கொண்டு உளுந்த அளவிற்கு ஒரு தீர்த்தத்தை நாம் உட்கொண்டு ஆத்ம தத்துவாய சுதா என்று அதை உட்கொள்ளும் பொழுது உடனே சுவாமி அந்த ஆத்ம தத்துவத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மாவானவர் பிரசன்னமாகி அந்த ஆத்ம தத்துவம் இருக்கக்கூடிய அந்த 24 தத்துவங்களையும் சுத்தி செய்கிறாராம் பிரம்மா. இவ்வாறு சுத்தியானது செய்த பின்பு தான் திருவருட் சக்தியானது தோன்றக்கூடிய தன்மையானது ஏற்படும். அப்ப அந்த திருவருட் சக்தியானது தோன்றி அந்த 24 கட்டப்பட்டுள்ள வினைகளை நீக்குமாம். எது இந்த திருவருட் சக்தியானது? சுவாமியினுடைய ஆகமங்கள் அல்லது சைவ சித்தாந்தங்கள் பயின்றவர்களுக்கு அந்த திருவருட் சக்தியினுடைய தாத்பரியம் என்னவென்றதை அறிவீர்கள். அப்பொழுது இந்த 24 சுத்தி செய்யும் பொழுது இந்த 24 கட்டப்பட்டுள்ள ஆன்மாவினை கட்டப்பட்டுள்ள அந்த வினைகளானது நீக்கப்பட்டு அந்த வினைகளுக்கு காரணமான அந்த ஆத்ம தத்துவ தொடர்பானது ஆன்மாவிடம் இருந்து நீங்குமாம். அப்ப 24 தொடர்பும் அந்த க்ஷணமானது நமக்கு நீங்குகிறது. அப்ப 24 என்னென்ன? பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய தொடர்பு, கண்மேந்திரியங்களால் ஏற்படக்கூடிய தொடர்பு, ஞானேந்திரியங்களால் ஏற்படக்கூடிய தொடர்பு, மனம் புத்தி சுத்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அவற்றினால் ஏற்படைய தொடர்பு, இவை நான் இவை இந்த 24 நீங்குகின்றதாம் இந்த ஜலத்தினால். இதை நாம் பாவிக்க வேண்டும். அப்ப தத்துவம் அதைதான் சொல்லுகின்றது. அதுக்கு தான் பாவனை என்று சொன்னேன். பின்பு வித்யாதத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த 2வது வித்யாதத்துவத்தை கூறி அந்த சுதா என்கின்ற பதத்தை கூறும்பொழுது ஏற்கனவே இந்த சுதா என்பதற்கு வசீகரம் தைரியத்தை கொடுக்கும் என்று கூறினேன். அப்ப இது ரெண்டுமே சேரும் பொழுது நமக்கு வித்யாதத்துவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவானவர் பிரசன்னமாகி வித்யாதத்துவம் சார்ந்த அந்த வினைகளை முதலில் நீக்குகின்றாரோ, நீக்கும் பொழுது அதன் பின்பு திருவருட் சக்தி, வித்யாதத்துவம் என்றால் அனைவருக்கும் தெரியும் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த 7 வித்யாதத்துவங்கள் என்று கூறுவார்கள். அப்பொழுது இந்த திருவருட் சக்தியானது இந்த வித்யாதத்துவத்தினால் ஏற்படக்கூடிய அந்த கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வினைகளை நீக்கி அந்த வித்யாதத்துவம் தொடர்பான பந்தங்களை நீக்குமாம். ஆன்மாவிடம் இருந்து அந்த பந்தங்களை, பந்தம் என்றால் தொடர்பு என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது நம்மை பற்றியிருக்கக்கூடியது பந்தம், அந்த பந்தத்தை நீக்கக்கூடியது. இந்த ஆத்ம தத்துவம் என்று நாம் ஆச்சமணம் செய்யும் பொழுது 24 தத்துவங்களிலிருந்து அல்லது 24 தத்துவங்களால் கட்டப்பட்டுள்ள அந்த பந்தத்திலிருந்து நாம் நீங்கிவிடுகிறோம். வித்யாதத்துவாய சுதா என்று கூறும் பொழுது வித்யாதத்துவத்தினுடைய தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த 7 தத்துவங்களிலிருந்தும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொடர்பிலிருந்து நாம் நீங்கிவிடுகிறோம். மூன்றாவது சிவதத்துவம். இந்த சிவதத்துவத்தின் என்று கூறும் பொழுது அந்த சுதா என்ற பதத்தை சேர்த்து கூறும் பொழுது சிவத்வாய சுதா என்று கூறும் பொழுது இந்த சிவதத்துவத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனானவர் சேர்ந்து அந்த சிவதத்துவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனானகப்பட்டவர் அந்த சுத்தவித்தை ஈஸ்வரம் சதாசிவம் என்கின்ற அந்த 3 தத்துவங்களால் ஏற்படக்கூடிய அந்த வினைகளை அந்த பந்தங்களை அகற்றி திருவருட்சக்தியானது ஆதி அதாவது நாதம் விந்து சார்ந்த அந்த பரமேஸ்வரனை அடைவதற்கான உந்து சக்தியாக அல்லது இயக்க சக்தியாக மாறுகின்றதாம். அப்போ இந்த ஆச்சமணம்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களை செய்யும் பொழுது நாம் வித்யாதத்துவம் ஆன்மதத்துவம் 24 வித்யாதத்துவம் 7 24 ஒரு 7 31 அந்த 31 முடிந்தால் அதற்கப்புறம் சிவத்தத்துவத்தில் இருக்கக்கூடிய 3 34 அப்போ இந்த 34 தத்துவத்திற்கு அருகிலே அங்கேதான் சதாசிவ புவனம் அந்த சதாசிவ புவனமாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு நாம் சென்று விடுகிறோம் என்பதை நாம் மனதில் பாவித்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னேன் மந்திரம் கிரியை பாவனை. அப்போ இந்த ஒரு ஆச்சமணம்னு சொல்லக்கூடிய இடத்திலேயே ஆகமமானது நம்மை எந்த உயரத்திலே கொண்டு ஆன்மீக ரீதியாக அல்லது நம்மளுடைய மந்திரபூர்வமாக ஒரு ஆன்மாவாக இப்படியே நீங்கள் அதை நினைச்சு பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய விஷயங்களை நீங்கள் உள் வாங்கினாள் என்றால் இந்த நம் எந்த நிலையில் நம்மை சுவாமியானவர் இந்த கிரியையின் வழியாக நம்மை எங்கே கொண்டு நிற்க வைக்கின்றார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஆத்ம தத்துவத்தினுடைய அந்த கட்டு வித்யாதத்துவத்தினுடைய பந்தம் சிவதத்துவத்தினுடைய பந்தம் நீக்கி அந்த சதாசிவ பவனத்திலே போய் நிற்கக்கூடிய ஒரு தன்மையானது இந்த ஆச்சமணத்தால் ஏற்படுகிறது. அப்போ இந்த ஆச்சமணம் செய்யும் பொழுது நமக்கு இந்த நிலையானது ஞாபகத்திற்கு வர வேண்டியது அவசியம் என்பதை கூறிக்கொண்டு அதன் பிறகு இந்த பிராணாயாமம் என்பது சைவ அனுஷ்டானங்களிலே ஒன்று. இந்த பிராணாயாமம் என்பது மூச்சதினை அடக்குதல் என்று கூறலாம். இதனை வந்து பூரக ரேச்சக கும்பக என்று கூறுவார்கள். மந்திரங்களை சொல்லி செய்யக்கூடிய பிராணாயாமம் எப்பொழுதும் உயர்வானது. மந்திரங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய பிராணாயாமத்திற்கு பெரிய அளவிற்கு பலன் இல்லை என்பது நமது அருளாளர்களுடைய வாக்கு. ஆகவேதான் நம்முடைய வைதிக சந்தியாக இருந்தாலும் சரி சைவ சந்தியாக சைவ அனுஷ்டானமாக இருந்தாலும் சரி மந்திரபூர்வமாக அந்த பிராணாயாமத்தை செய்ய வேண்டும் என்று நமது சைவ ஆகமங்களானது கூறுகிறது.